தீபத்தின் ஒளியினில் இணைவோம், தீர்ப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், தீர்ப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், தீர்ப்பலி செலுத்திட விரைவோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவேல் என் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இணைய அன்பான இறை மக்களே, இந்த நாள் திருப்பலியை நாம் இணைந்து நிறைவேற்றி இறைவனுடைய அருளை பெற ஆவலோடு காத்திருக்கிறோம். கடவுள் வல்லமையை எப்போது நம் மீது காட்டிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய பேரிரக்கத்திற்கு அளவே இல்லை என்பதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய அனுபவங்களில் நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நல்லது ஒரு இறை செய்தியோடு நம்மை சந்திக்க காத்திருக்கிறார். ஆண் பெண் என்று இரு பாலரை ஆண்டவர் படைத்தது படைப்பினுடைய உருவாக்கத்திற்கு தானே ஒழிய ஒருவர் மற்றவர் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு அல்ல என்கிற ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இறைவார்த்தையின் வாயிலாக சொல்ல காத்திருக்கிறார். குறிப்பாக பெண் சமூகத்தின் மீது நாம் காட்டுகிற ஆதிக்கம் எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய சிலுவையின் பாடுகளை வேதனையை கூட்டுகிறது என்கிற விதத்தில் ஆண்டவர் நம்மோடு இந்த நாளில் பேச காத்திருக்கிறார். இறைவன் தருகிற அந்த இறை வார்த்தை, அந்த இறை சிந்தனை நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திற்குள் ஆழமாய் பதிந்து அதை வாழ்வாக்குவதற்கு தடையாக இருக்கிற நாம் செய்த பாவங்கள், பலவீனங்கள், குறைகளை எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இறைவனும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு.
நான் பாவிதான் ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினீ, இன்று உன் பிள்ளை நான் இசையாயின்று உன் பிள்ளை நான். நான் பாவிதான் ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினீ, இன்று உன் பிள்ளை நான் இசையாயின்று உன் பிள்ளை நான். கன்னங்களில் வழிந்தோடிடும் காயங்கள் எனக்காகத்தான், கன்னங்களில் வழிந்தோடிடும் காயங்கள் எனக்காகத்தான். உன் கைகாலிலே வழிந்தோடிடும் திருரத்தம் எனக்காகத்தான், உன் கைகாலிலே வழிந்தோடிடும் திருரத்தம் உனக்காகத்தான். நான் பாவிதான் ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினீ, இன்று உன் பிள்ளை நான் இசையாயின்றும் உன் பிள்ளை நான்.
எல்லாமுள்ள இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானத்தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடம் இருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால்
அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவோடு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம்.
அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 19 வசனங்கள் 9 மற்றும் 11 முதல் 16 வரை. அந்நாட்களில் எலியா அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒளி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது, எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர். உம் பலிபீடங்களை தகர்த்துவிட்டனர். உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலைநிலம் நோக்கிச் செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். நிம்சையின் மகன் ஏகுவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபேல் மெகலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள்பொழிவு செய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே உமது முகத்தை நாடுவேன். 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 ஆண்டவரே உமது முகத்தை நாடுவே.
ஆண்டவரே நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு அவரது முகத்தை நாடு. ஆண்டவரே உமது முகத்தை நாடுவேன். ஆண்டவரே உமது முகத்தை நாடுவேன். ஆண்டவரே உமது முகத்தை நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினம் கொண்டு அடியோனை விலக்கிவிடாதிரும். நீரே எனக்கு துணை, என்
மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளிவிடாதிரும். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன், ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலங்களை காப்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன்னுள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு, ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன், ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன், ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவே. Hallelujah, Hallelujah, Hallelujah. வாழ்வின் வார்த்தையை பற்றிக்கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேய நற்செய்தி 5வது அதிகாரம் உரை வார்த்தைகள் 27 தொடங்கி 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவரும் தன் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்கும் பாஸ்திரக்கும் இனிய அன்பான இறை பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இந்த நேரத்தில் இணைந்து சிந்திக்க இறைவனுடைய அருள் வேண்டி கடவுளுடைய வார்த்தை நமக்குள் செயல்பட நம்மையே அனுமதிப்போம். இன்றைக்கு நான் தொடக்க உரையில் சொன்னது போல, நான் விவிலியத்தினுடைய இந்த நற்செய்தி வாசகத்தை வாசிக்கிற பொழுது, உன் வழக்கன் அல்லது உன்னுடைய வழக்கை உன்னை பாவத்தில் விழச் செய்கிறதா, அது வெட்டி எரிந்துவிடு என்று சொல்லி, பாவம் செய்வதற்கு தூண்டக்கூடிய காரியங்களை அல்லது பாவத்தில் நம்மை விழச் செய்யக்கூடிய காரியங்களை நாம் ஒதுக்கி விடுவது நல்லது அப்படின்ற ஒரு சிந்தனையில் நான் யோசித்தேன். ஆனால் அதையும் விட எனக்கு இந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது என் இதயத்தில் இறைவன் கொடுத்ததாக நான் உணர்வது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு ரெண்டு இடங்களையுமே, நற்செய்தியுடைய முதல் பகுதியிலையும் சரி பின்பகுதியிலையும் சரி, ஆண்டவர் பெண்களை குறித்து பேசுகிறார். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கும் எவரும் தன் உள்ளத்தால் ஏற்கனவே அந்த பெண்ணோடு, இப்போ ரெண்டு இடத்துல வந்துச்சு. அப்போ திருப்பி ஏன் திருப்பி திருப்பி இந்த பெண் அப்படின்ற வார்த்தை வர்றதுனால, இன்னைக்கு பெண்களை பற்றி ஆண்டவர் நம்மளை சிந்திக்க தூண்டுகிறாரா எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. மக்களே, இன்னைக்கு பாருங்களேன், விபச்சாரம் அப்படின்னு சொன்ன உடனே பிளெண்டாக நான் கேட்குறேன், விபச்சாரம் அப்படின்ற வார்த்தை சொன்ன உடனே உங்கள் மனசில் என்ன வருது? முதல்ல ஆண் வருகிறாரா பெண் வருகிறாரா? 99.9% கூட வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் விபச்சாரம் அப்படின்னா பெண் தாங்க ஞாபகத்து வருது. இது வந்து அறிவியல் பூர்வமாகவே தவறான ஒரு பதிலாகத்தான் பார்க்குறேன். ஒரு விபச்சாரி அப்படின்னு இருக்கிற பொழுது விபச்சாரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கணுமா இல்லையா? ஆனால் அந்த வார்த்தையவே நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. இன்றைக்கி புதுசு புதுசாக ஆங்கிலத்திலிருந்து ஆங்கில வார்த்தைகள் வந்த பிறகு, ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் வந்த பிறகு, உடனே அதுக்குன்னு ஒரு தமிழ் வார்த்தையை எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். இமெயில், மின் அஞ்சல், உடனே கண்டுபிடிச்சி போட்டோம். ஃபேஸ்புக் முகநூல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ட்விட்டர் என்னமோ கீச்சியாக நம்ம சொல்கிறாங்க. ஏதோ ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழுக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், விபச்சாரின்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஆனால் நம்ம அந்த அதுக்கு இணையான ஒரு வார்த்தையை நம்ம பேச மாட்டேன்றோம், அதை பற்றி பயன்படுத்துகிறதே இல்லை. இதுதாங்க ஆணாதிக்க சமூகத்தினுடைய ஒரு விருட்சமாய் நான் பார்க்கிறேன். இது இன்னைக்குன்னு இல்லை, அன்னையிலிருந்து எப்போ வந்து கடவுளுடைய படைப்பில் ஆண் பெண் அப்படின்ற ஒரு படைப்பில் நாடோடியாக வாழ்ந்த காலங்களில் கடந்து, எப்போ ஓரிடத்தில் அமர்ந்து ஒரு ஆற்றங்கரை நாகரிகம் அல்லது அப்படின்ற ஒரு காரியம் வருகிற, நதிக்கரை நாகரிகம் வருகிற பொழுது உட்கார்ந்து மனிதன் என்னைக்கு வாழ ஆரம்பித்தானோ, குடும்பம் என்கிற அமைப்பு வந்த பிறகு இங்கே இந்த ஆண் மேலாகவும் பெண் கீழ் அப்படின்ற ஒரு சிந்தனை பரவலாக்கப்பட்டு விட்டது. உண்மையில் சொல்லுகிறேன், எந்தெந்த சமூகத்திலெல்லாம் பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ, எந்தெந்த சமூகத்திலெல்லாம் பெண்களுடைய ஆலோசனை கேட்கப்படுகிறதோ, அந்த சமூகம் வளர்ந்து நிற்கும், வளர்ந்து நிற்கும். பிராக்டிக்கலாக யதார்த்தமாக சமீப காலமாக நடந்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, ஜெர்மனியில் கிட்டத்தட்ட 17 வருஷம் நினைக்கிறேன், ஆஞ்சலா மொர்கல் அப்படின்ற அந்த அம்மா வந்து அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தாங்க. அப்போ ஜெர்மனி நாட்டினுடைய வளர்ச்சியிலேயே ஒரு உச்சகட்டமான ஒரு வளர்ச்சியை கண்டுகொண்டது அப்படின்னா இந்த அம்மாவுடைய காலத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தலைவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, பெண்களுடைய முடிவுகள் பல நேரங்களில் சரியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் யோசிச்சு பாருங்கள், எந்தெந்த வீட்டிலலாம் பெண்களுடைய குரல் எடுபடாமல் அம்மா சொல்கிறத அல்ல, வீட்டில் இருக்க பொம்பளையால் சொல்கிற பேச்சை நாம் எப்பப்பெல்லாம் தட்டி கழிச்சிட்டு, அவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நாங்கள் பார்த்துக்குறோம் எப்படின்னு ஆண்கள் எங்கெங்கெல்லாம் முன்னிக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் பெரும்பாலும் பெருவாரியாக பிரச்சனைகள் இருக்கும். பெண்கள் தான் கீழிருந்து மேல் வரை அணு அணுவாய் சிந்தித்து அதனுடைய தாக்கத்தை எல்லாம் யோசித்து முடிவெடுக்கக்கூடியவர்கள். அவர்களும் தான், ஆண்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கும் அந்த உணர்வு இருக்கிறது, அந்த புரிதல் இருக்கிறது, அந்த திராணி திறன் இருக்கிறது என்பதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் தான் பாருங்க, விபச்சாரிக்கு நிகராக விபச்சாரன் என்கிற வார்த்தை இன்று வரை வந்ததில்லை. உங்கள் குடும்பங்களில் அல்லது நம்முடைய சமூகத்தில், நம்முடைய பங்கில், நம்முடைய அன்பியத்தில் பெண்கள் குரலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று சொன்னால் அதில் மாற்றம் இருக்கும். ஏன் நான் அவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இது நான் சொல்லலை, ஏசு ஆண்டவருக்கு அது தெரிஞ்சிருந்துச்சு. அவருடைய பணி வாழ்க்கை 3 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு விருட்சமாய் வளர்வதற்கு, அவர் எட்டி பார்த்த அவர் தொட்ட இடமெல்லாம் அவருக்கு எதிர்ப்பு இருந்தாலும் அதை எல்லாம் உடைத்தெறிந்து இறையாட்சி என்கிற சித்தாந்தத்தை இந்த மண்ணகத்தில் கொண்டு வருவதற்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு துணையாக இருந்தது அவருடைய பெண் நண்பர்கள் அல்லது பெண் சீடர்கள் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பிரிமானவர்களே, விவிலியத்தில் பல இடங்களில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இயேசுவுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் அவருடைய பிறப்பு பட்டியலிலேயே 5 பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாமார், ராகாப், ரூத், பெத்சபா, அன்னை மரியா, 5 பேர். அப்போது ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிற அந்த நிலையில் ஒரு 5 பெண்களை உள்ளே கொண்டு வைக்கிறதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, பெண்களும் மீட்பு பணியில் முக்கியமானவர்கள், அவர்களும் கடவுளுடைய இந்த மீட்பு திட்டத்தில் பங்காளிகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு பல நேரங்களில் ஊர்கள்லையும் பார்க்குறோம். பஞ்சாயத்து பிரசிடெண்ட் யார் அப்படின்னா ஒரு ஆம்பளையால் காமிப்பாங்க, ஆனால் அது பெண் தொகுதியாக இருக்கும். வார்டு மெம்பர் யார், அங்கே வந்து ஒரு பெண் பிரதிநிதியை கொடுத்துருப்பாங்க, வேலையெல்லாம் ஆம்பளையால் தான் செய்வார். இது வந்து அரசியல் தளத்தில் இருந்து மட்டுமல்ல, இன்றைக்கி குடும்ப அன்பியங்களில் பங்கு பேரவைகளில் அமைப்பு ரீதியாக எங்கெங்கெல்லாம் அதிகாரத்தின் மையம் வருகிறதோ அங்கெல்லாம் பெண்கள் குரல் எடுக்கப்படுறது இல்லைங்க. ஆனால் ஒரு உச்சத்துக்கு போயிட்டாங்கன்னா அது வேறு, ஒரு வேறு லெவலில் கடந்து போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவருடைய சாம்ராஜ்யம் தான். ஆனால் இந்த அடிநிலையிலிருந்து வளர்ந்து வருகிற கீழ்நிலையில் இருக்கிற இடைநிலையில் இருக்கிற அதிகார வர்க்கத்தில் பெண்களுக்கு குரல் பெருவாரியாக எடுபடுவது இல்லை, அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதும் இல்லை. இது அப்படியே வாங்கலை. இயேசுடைய வாழ்க்கையில் அவருக்கு பெண் சிடுகள்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், யார், மகதலா மரியா, ஏழு பேய்கள் ஒக்க போட்டப்பட்டவள் இருக்காங்களே அவங்க. அப்போது ஏரோதினுடைய மாளிகையுடைய மேற்பார்வையில் அந்த பெண் இருக்கிறார், நகோமியினுடைய மனைவி அவர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் சுசன்னா, இப்படி எத்தனையோ பேரை இயேசு ஆண்டவர் தன்னுடைய பணிக்காலத்தில் பெண் சிடுகளாக கொண்டிருந்தார். அன்றைய காலகட்டத்தில் இயேசுடைய காலத்தில் ராபிக்கள் ரபிக்கள் எல்லாருக்குமே சிடுகள் இருந்தார்கள், பெண் சிடுகள் பெரும்பாரியாக இல்லை. ஆனால் இயேசுதான் அந்த ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்கிறார், பெண்களையும் தன்னுடைய சீடர்களாக அவர் அங்கீகரிப்பதை அப்படி வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். அதே நேரத்தில் அந்த பெண்கள் இயேசுவோடு தொடர்ந்து பயணிக்கிறார்கள். இயேசுடைய உயிர்ப்பு செய்தி முதன் முதலாக யாருக்கு கொடுக்கப்பட்டது, மகதலா மரியாவுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. மகதலா மரியாவுக்கு தான் அந்த செய்தியானது கொடுக்கப்பட்டது. அன்னை மரியாள் தொடங்கி அத்தனை பெண்களையும் ஆண்டவர் நேசித்தார். அந்த சமாரிய பெண்ணோடு, அந்த கனானிய பெண்ணோடு இருக்கிற அந்த உரையாடல், இறந்து போன நை நகரத்து கைம்பனோடு இருக்கிற அந்த உரையாடல், நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாசிக்க கேட்டோம் பழைய ஏற்பாட்டில் சாரிபாத்து கைம்பனுடைய வாழ்க்கை. இப்படி எங்கு சென்றாலும் ஆண்டவர் பெண்களை முக்கியத்துவப்படுத்துகிறார். இயேசு ஆண்டவர் அதை முக்கியமாக செய்கிறார். ஏழை பையனுடைய அந்த கைம்பெண்ணுடைய காணிக்கை எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல வச்சு அந்த பெண் சமூகத்தை அவர் பார்க்கிறார் என்பதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய படிப்பனையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெண்களை பார்க்குறோமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வைக்கப்படுகிறது. இதை சொன்ன உடனே ஒரு சில பேர், ஐயோ ஃபாதர் நீங்களாம் வந்து பார்க்கணும், என் வீட்டில் என் முண்டாட்டி என்னை படுத்துகிற பாடு, எங்கள் அம்மா என்னை படுத்தின பாடு, எங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளையாளர்கள் எங்களை குடும்பத்தை சிதைச்சதே அவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று ரெண்டு அங்கங்கே நடக்கத்தாங்க செய்யும். நான் விதிவிலக்குகளை பற்றி பேசவில்லை, விதிவிலக்குகளை பற்றி பேசவில்லை. பெருவாரியாக நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், சமூகம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அவருக்கு ஒரு முறை அவர் மார்க்கெட்டுக்கு போகிறார். அப்போ ஒரு கூண்டுக்குள்ளே ரெண்டு கிளி கிடக்குது. ஒரு கிளி அழகாக பாடுது, இன்னொரு கிளி ஒரு அந்த கூண்டினுடைய ஒரு மூலையில் இருந்துட்டு அப்படியே சும்மா வாய் மாதிரி அசைச்சிக்கிட்டு வாட்டில் சாஞ்சிக்கிட்டு மாதிரி சோகமாக நிற்கிது. அப்போ இவர் போய் கேட்குறார், எனக்கு இந்த நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதே, இந்த கிளி என்னை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அந்த கிளியினுடைய ஓனர் சொன்னாரா, அந்த கடைக்காரரு, ஐயா எனக்கு என்னென்னா இந்த ஒரு கிளியை வாங்கிட்டு போனால் சரிப்பட்டு வராது, வாங்கினா நீங்கள் ரெண்டு கிளியும் சேர்த்து வாங்க அப்படின்னு சொன்னாராம். யோ எனக்கு பாடுற கிளி தான் வேணும், அது என்ன சைடில் நின்றுக்கிட்டு வாய் வாய் அசைச்சிக்கிட்டு இருக்கு, அதை கொண்டே வச்சா என் வீடு வழங்குமாயா அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறார். இந்த கிளிதாயே நல்லா பாடுது, எனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி, இந்த கிளியை மாத்திரம் எனக்கு கொடு அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் அவர் சொன்னாராம், கடைக்காரரு அப்படிலாம் தர முடியாதுங்க ஐயா, இந்த கிளி இவ்வளோ தூரம் அழகாக பாடுறது போல் உங்களுக்கு தெரியுது இல்லையா, அதற்கு முழுக்க முழுக்க பின்னணியில் நின்று பாடிக்கொண்டிருப்பது அந்த ஓரத்திலிருந்து கற்றுக்கிற, ஓரத்திலிருந்து பாடிக்கிட்டு இருக்கிற, சோகத்தின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கிற அந்த கிளியிலிருந்து தான் அந்த குரலே வருது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் ரெண்டு கிளியும் வாங்கிட்டு போனாரா, ஒத்த கிளியை வாங்கிட்டு போனாரா, அது நமக்கு தேவையில்லை. இப்போ நான் சொல்ல வர செய்தி என்ன அப்படின்னா, பல நேரங்களில் அந்த ஓரமாக நின்று ஒரு கிளி பாடிக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது முன்னுரிமை படுத்தப்படவே இல்லைங்க. அதனுடைய அழகை, அதனுடைய குரலை, அதனுடைய பங்களிப்பை யாரும் கண்டுக்கல. ஆனால் முன்னாடி நின்றுக்கிட்டு முக அசைக்கிறது, வாய் அசைக்கிற இந்த கிளிக்கு எப்படி மரியாதை இருக்குதோ அதே போல தான் வீடுகளில் பல நேரங்களில் பெண்களுடைய பணிகள் கண்டுகொள்ளப்படுறதே இல்லைங்க. வீட்டுக்கு விருந்தாடி நம்ம கூப்பிட்டு வருவார், அப்பாக்கார் கூப்பிட்டு வருவார்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரை கூப்பிட்டு வருவார், அஞ்சு பேரை கூப்பிட்டு வருவார். அவருக்கு ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லிவிட்டு அம்மாவுக்கு ஒரு ஃபோன் தாங்க அடிச்சுடுவார் மனைவிக்கு, இந்த மாதிரி அஞ்சு பேர் சாப்பிட வரோம், சாப்பாடு ரெடி பண்ணு. இந்த ஒரு ஃபோன் காலில் பேசுகிறதுக்கு 10 செகண்டில் மெசேஜை கன்வே பண்ணிடுறாரு. ஆனால் அந்த அஞ்சு பேருக்கு சமைக்கிறதுக்கு அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சாமானையும் அதை சேர்த்து பக்குவமாக ருசியாக செஞ்சு கொடுத்து சாப்பிட்ட உடனே சமைச்சவங்கள பார்த்து அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட, வீட்டுக்காரே உங்கள் வீட்டுக்காரர் நல்லா சமைச்சிருக்கு, நல்லா சாப்பாடு கொடுத்தப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு இந்த கிரெடிட் போகணும், யாருக்கு இந்த கிரெடிட் போகக்கூடாது? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது போல தாங்க. இதே போல பெண் இனம் பல இடங்களில் ஒடுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்வதாக நான் உணர்கிறேன். இயேசுடைய வாழ்க்கையில் முழுவதமாய் பயணித்துக் கொண்டிருந்த அந்த பெண்களால் நமக்கு இன்றைக்கு விடியல் கிடைத்திருக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நாம பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது இல்லையா, அப்பப்போ சட்டங்கள்லாம் மாறுது. இன்னைக்கு நாம நினைக்கிறோம் இன்றைக்கு நாகரிகத்தினுடைய உச்சத்துக்கு வந்துட்டோம், நம்ம வந்து இன்னைக்கு 21வது நூற்றாண்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு பாதுகாப்பு காரியங்கள் நிறைய இருக்குது, இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது, எல்லாமே சொல்கிறோம். டெக்னாலஜி வளர்ந்த இந்த இடத்துல தாங்க ஆசிஃபான்ற ஒரு பிள்ளைய வந்து கொடூரமாக கொள்கிறாங்க. டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்தில் தாங்க கருணை கொலைன்ற பேரில் பெண் பிள்ளைகள் சாகடிக்கப்படுறாங்க. டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலங்களில் தான் இன்னமும் பணத்திற்காக பிள்ளைகள் கடத்தப்படுறாங்க, பெண் பிள்ளைகள் கடத்தப்படுறாங்க. இதை எல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறோம் அப்படின்னா எல்லாம் வளர்ந்துருக்கிறது, ஆனால் அடிப்படையில் இன்னும் பெண்களுக்கான பாதுகாப்பு காரியங்களோ இன்னும் பெரிய அளவில் கட்டமைக்கப்படவில்லை. இதை ஆண்டவர் இந்த நாளில் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருக்கிற நம்மளை சிந்திக்கணும், இதை குறித்து நம்ம யோசிக்கணும் அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்குறார். நானும் நினச்சி பார்த்துருக்கிறேன் பல நேரங்களில், வீடுகளில் இருக்கும் போது, சின்ன வயசில் இருக்கும் போது, அல்லது குறுமடத்தில் படிக்கும் போது, வீடுகளுக்கெல்லாம் போயிருக்கும் போது அம்மா சமைச்சு கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிற நாட்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நல்லா தான் சமைச்சு கொடுத்தாங்க, ஆனால் நமக்கு சொல்லுன்ற எண்ணம் வராது. பிகாஸ் டேக் இட் ஃபார் கிராண்டட், வீட்டுக்கு போவோம் சபக்குன்னு அப்படியே ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு விளையாண்டு வந்து அழுகு ட்ரெஸ்ஸை அப்படியே கழட்டி போட்டு ஒரு மூலையில் சுருட்டி போட்டு நம்ம வாட்டில் சுற்றிட்டு வருவோம். காலையில் துவைச்சிக்க வச்சு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அம்மா எடுத்து வைக்கணும். வி டோன்ட் சே தேங்க், நம்ம நன்றின்னு சொல்கிறது இல்லை. வந்தவுடனே பேக்கை தூக்கி எறிவோம், எரிஞ்சுட்டு நம்ம மாட்டில் போயிடுவோம். அந்த பேக்கெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் சரி பண்ணி கொடுக்குறது அம்மா தான். வந்தவுடனே ஷூவை கலட்டி எறிவோம், சாக்ஸுங்கிட்ட தூக்கி எறிவோம். உன் சாக்ஸை ஒன்னாலே மூக்கில் வச்சு பார்க்க முடியாது, ஆனால் அம்மா அந்த சாக்ஸ் எடுத்து துவைச்சு போடுவா, அக்கா அந்த சாக்ஸ் எடுத்து துவைச்சு போடுவா, வீட்டுக்காரன் அந்த சாக்ஸ் எடுத்து துவைச்சு வீட்டுக்காரமாக எடுத்து துவைச்சு போடுவாங்க. நம்ம நினச்சே பார்க்குறது இல்லை பாருங்களேன், நினச்சே பார்க்குறது இல்லை. இட்ஸ் ஆல் ஃபார் அவர் ரிஃப்ளெக்ஷன். இன்றைக்கி நாம் இதை கொஞ்சம் ஆழமாகவே யோசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், அந்த காலங்களில் பெண்கள் மதிக்கப்படாத ஒரு சூழல். அதனால தான் ஒவ்வொரு யூதனும் காலையில் கண்விழித்த பிறகு கடவுளிடம் சொல்கிற பொழுது சொல்லுகிற ஜபத்தில் இந்த வரி இருக்குமாம், ஆண்டவர் என்னை பெண்ணாக படைக்காததுக்காக உமக்கு நன்றி அப்படின்னு அவன் சொல்லுவானான். அவள் பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ தூரம் ஒரு மட்டம் தட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த சமூகம் இருந்திருக்குதுன்னு. அப்போ அந்த சூழ்நிலையை தான் ஆண்டவர் இந்த சட்டத்தை சொல்கிறார். கண் உனக்கு இடலாக இருக்கா, புடிங்கி எறிஞ்சிரு. உனக்கு காது சரியாக, காது உனையை வந்து தீங்குக்கு தீங்கு அதை கேட்க வைக்கிதா, காதை அறுத்தறிஞ்சிரு. உன் கை வந்து உனக்கு அப்படி இருக்குதா, அதை எடுத்து வெட்டி எறிஞ்சிரு அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் இந்த மனவிளக்கு காரியத்தை சொல்கிற பொழுது அதை கொஞ்சம் கவனமாக கையாளுங்கய்யா அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா அந்த காலங்களில் வீட்டுக்கு வந்த பெண்கள் பெண்ணுக்கு சமைக்க தெரியலையா, டைவர்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவ ஒரு ஆணுக்கு சரியாக எனக்கு பிடிக்கல அப்படின்னா எந்த காரணமும் இல்லாமல் தலக்கு சொல்ல, முத்தலாக்கு மாதிரி தான் தலக்கு சொல்கிற மாதிரி அவங்க கலட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்த அந்த பார்வையை உடைச்சி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. விபச்சாரத்தின் பொருட்டு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக, மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காக விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றன. பார்த்துக்கோங்க, பாவம் செய்கிறவனை விட பாவம் செய்ய தூண்டுறான் பாருங்களே அவனுக்கு தான் தண்டனை அதிகம் அப்படின்னு பார்க்குற பொழுது யாருக்கு தண்டனை அதிகமாக கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. விபச்சாரத்தில் உட்படுத்துறவனுக்கு அவனுக்கு தான் அதிகமான தண்டனை ஆண்டவர் தருவதாக இந்த இடத்துல நமக்கு அழுத்தமாக சொல்லுகிறார். என் அன்பு இறை பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம யோசிச்சு பார்ப்போம், அல்லது வி டேக் இட் அ ரெசல்யூஷன், இன்னைக்கு நம்ம எடுக்கலாம், ஒரு உறுதிப்பாடு எடுக்கலாம், நம்மோடு வாழுகிற அந்த பெண்கள் நம்ம மதிக்கணும். இன்னைக்கு விளம்பரங்கள் எல்லாமே, இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூகமுமே பெண்களை வந்து ஒரு ஒரு போதையினுடைய ஒரு அடையாளமாக, கவர்ச்சியினுடைய மையமாக, வியாபாரத்தினுடைய உச்சமாக இன்னைக்கு பெண்களை உண்டாக்கி வச்சிருக்காங்க. ஒரு சில விளம்பரங்கள்லாம் வெளியில் சொன்னால் வெக்கக்கேடு பார்த்துக்கோங்க. ஆம்பளையால் ஷேவ் பண்ணுற அந்த ஷேவ் க்ரீமுக்கும் அவன் பண்ணுற அந்த ஷேவருக்கும் பெண்ணை கொண்டு வந்து காமிக்கிறேன்னு என்ன தேவை இருக்குது? ஆண் போடுகிற பனியனுக்கு பெண்ணை கொண்டு வந்து காமிக்கணும்னு என்ன தேவை இருக்குது? எல்லாத்தையும் நாம் பார்த்து சும்மா கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். நாம் கடந்து போகிறோம், ஆனால் நம்மளோட உட்காந்து பார்க்குற சின்ன குழந்தைங்களுக்கு, அடுத்து வர தலைமுறைக்கு நம்ம எப்பேற்பட்ட ஒரு செய்தியை கடத்துகிறோம். இதையெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு யோசிக்க சொல்கிறார். இந்த மறையுறை கேட்குற பொழுது, நம்முடைய கேஸில் இருக்கிற போல என்னிடம் ஒரு சில பேர் அலைபேசியில் பேசுகிற பொழுது, அல்லது நேரடியாக சந்திக்கிற பொழுது, உங்கள் வீட்டம்மானால் நீங்கள் படுற கஷ்டத்தெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. என் மனைவி எனக்கு சரியாக அமையல ஃபாதர், என் மனைவி என்னை விட்டுட்டு இன்னொருத்தரோடு இருக்கிறார் ஃபாதர் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். இருக்கிறேன், எங்கள் அம்மா என்னை படாத பாடுபடுத்துது ஃபாதர், என் மாதிரி அம்மா எங்கள் என் வீட்டுக்கார அம்மாவுக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் வருகிற சண்டையில் நிம்மதியே போச்சு ஃபாதர் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறவங்க இருக்கத்தான் சரியே இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு சின்ன வட்டம் தான், ஆனால் இதை விட ஒரு பெரிய வட்டம், பாதிப்பை சந்திக்கக்கூடிய வட்டம் இருக்கிறது. அந்த பெரிய கூட்டத்திற்கு துணையாளராக ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு வார்த்தையை நம்ம நல்லா புரிந்து வைத்துக் கொள்ளணும், எந்த ஆணுக்காகவும் பெண் படைக்கப்படவில்லை. ஒருவேளை ஆணுக்காகத்தான் பெண் படைக்கப்பட்டிருக்கிறா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பெண்ணுக்காகத்தான் ஆணும் படைக்கப்பட்டிருக்கிறான். நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும், இவர்களுக்காக இவர் என்றால் அவர்களுக்காக இவர் அப்படி தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இதில் மேல் கீழ் என்கிற உணர்வே ஒருபோதும் நம் உள்ளெழுத்து சொல்லக்கூடாது. இது எல்லா நிலைகளையும் பார்க்குறோம், பணி செய்கிற இடங்களில் ஒரு சம்பளம் மாற்றி கொடுக்கறது, ஆண்களுக்கு ஒரு சம்பளம் பெண்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கறது, அதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாக நான் இந்த நாளில் நினைத்து பார்க்குறேன். அதான் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திங்க, ஆண்டுடைய பணி வாழ்க்கையில் அவரோடு தொடர்ந்து பயணித்த எல்லாருமே பெண்களாகத்தான் இருந்தார்கள். அந்த பெண்கள் மூலமாகத்தான் அவர் பணி முன்னெடுக்கப்பட்டது. அதனால தான் முக்கிய நிகழ்வுகளை எல்லாம் ஒரு பெண்களுக்கு வெளிப்படுத்தினார். இப்பேற்பட்ட ஒரு பெண் சமூகத்தை இன்னைக்கு அம்மா ஒரு பெண்ணு தானே, அந்த அம்மாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்குறோமா, அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறோமா? பல வீடுகளில் பாருங்கங்க, பெண்கள் எல்லாம் வந்து போட்டு அடைச்சி வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை வெளியில் கூட கூட்டிகிட்டு போகிறதில்ல. ஒரு கடகம் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், ஒரு டூர் கூட்டிகிட்டு போகலாம், ஒரு கோயில் வளர்த்து கூட்டிகிட்டு போகலாம், சொந்த பந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். இப்படி எல்லாம் கூட ஒரு அடைபட்ட வாழ்க்கை இல்லை, அடைபட்ட வாழ்க்கையிலே வாழக்கூடிய அப்படி நிலையெல்லாம் நம்ம இன்றைக்கி யோசிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஆணோடு ஒப்பிட்டு பார்க்கையில் பெண்களுக்கு மாதாந்திர பலவீனங்கள்லாம் உடலில் இருக்குது. இது மறைக்கப்பட்ட செய்தியெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான், ஆனால் அதை கூட தெரிந்து கொள்ளாமல் உணர்ந்து கொள்ளாமல் எத்தனை ஆண்கள் இருக்கிறோம். நமக்கெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஒரு காரியத்தை யோசிக்க சொல்கிறார், இதை யோசிக்க சொல்கிறார். உண்மையிலேயே என் மகளை நான் நேசிக்கிறேன், ஒரு ஆணானவன் தன்னுடைய மகளை நேசிக்கிறாள் என்று சொன்னால் அந்த மகளுடைய வேதனை தன் மனைவிக்கும் தாய்க்கும் இருப்பது என்பதை நேசிக்கணும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிந்துணர்வு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் பெண்களை நமக்கு பல நிலைகளில் உறவாக தந்திருக்கிறார். அந்த உறவோடு பயணிக்க இறையொருள் நமக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டி மன்றாடுவோம். இறைவன் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய், உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னையே அள்ளி தந்தாய், கண்மணி போல காக்கும் முந்தன் கரத்தில் என்னை முழுதும் தந்தே, என்னோடு ஒன்றாகினாய், எல்லாமே உனதாக்கினாய், பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய், உள்ளதெல்லாம் கொடுத்தேன், நீ உன்னையே அள்ளி தந்தாய், கண்மணி போல காக்கும் முந்தன் கரத்தில் என்னை முழுதும் தந்தேன், என்னோடு ஒன்றாகினாய், எல்லாமே உனதாக்கினாய்.
என் அன்பு சகோதரமே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த தியாக கல்வாரி பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இரக்கத்தோடு எங்கள் பணியை கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோ, அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை என்றும் வளர்ப்பதாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.